வேதத்தை தினம் தியானி சகல வேக்கும் அதிமானி உத்தம ஜீவிய வழி காட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல
சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீதரசன் கூறுவது போல நாமும் வேதத்தை வாஞ்சையோடு ஆராய்வோமா?
நாதாயே TWR-இன் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கவனித்து கேட்டு வருகிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலேயும் இவ்விதமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்நாட்களிலே நாம் யோசுவாவின் புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று யோசுவா 20 முதலாம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே அடைக்கல பட்டணங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அடைக்கல பட்டணங்கள் மூலமாகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பாடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்படி மக்கள் அடைக்கலம் பெறுவதற்காக சில பட்டணங்களை பிரித்தெடுத்து வைக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளிலே வாழ்ந்த வித்தியாசமான ஜனக்கூட்டங்கள் மத்தியிலேயும் இந்த பழக்கம் இருந்திருக்கிறது. சந்ததி சந்ததியாக பல மக்கள் மத்தியிலே கடந்து வந்த ஒன்றாகவும் இது இருக்கிறது. இந்த அடைக்கல பட்டணங்கள் எதற்காக நிறுவப்பட்டன என்றால், யாராவது தற்செயலாக எந்த நோக்கமும் இல்லாமல் யாரையாவது கொலை செய்துவிட்டால், கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்திலே யாராவது இவர்களை கொலை செய்து விடாதபடி அவர்கள் பாதுகாவல் பெறும்படியாக இந்த பட்டணங்கள் நிறுவப்பட்டன. ஹவாய் தீவுகளிலே ஒரு பெரிய தீவிலே அடைக்கல பட்டணம் என்று ஒரு பட்டணம் இருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து அந்த தீவிலே யாரும் அறிந்து கொள்ளாத காலத்திலேயே அது பழக்கத்தில் இருந்திருக்கிறது. அந்நாட்களிலே அங்கே வாழ்ந்த வித்தியாசமான ஜனக்கூட்டத்தினர் ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறவர்களாயும் ஏன் மனித பலி கொடுக்கிறவர்களாயும் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பட்டணமானது சுற்றுலா ஸ்தலமாக விளங்குகிறது. கர்த்தர் இப்படி அடைக்கல பட்டணத்தை நிறுவ வேண்டும் என்று முதல் முதலாவதாக கொடுத்த கட்டளையை யாத்ராமும் 21:13 வசனத்திலே நாம் பார்க்கலாம். கவுனிங்கள் வாசிக்கிறேன். ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொண்டால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். இப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த பூமியிலே பிரவேசித்து விட்டார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு நிலப்பரப்பு குறிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அடைக்கல பட்டணங்களை நியமிப்பதை குறித்து கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். கவுனிங்கள் வாசிக்கிறேன். யோசுவா 20:2-3 வசனங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொண்டவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமாய் இருக்கும். ஒரு மனிதன் மற்றொருவனை கொண்டு போடுவான் என்றால் அது இரண்டு காரணங்களினாலே நடைபெறும். ஒன்று, அவன் அறியாமல் செய்த ஏதோ ஒரு செயலினாலே மற்றவர்கள் மறித்து விடுகிறார். உதாரணமாக, மரம் வெட்டும்பொழுது கோடறி தவறி மற்றும் ஒருவர் மேலே பட்டு அவர் மறித்து விடலாம் என்றால் அது அவன் திட்டமிட்டு செய்த கொலை அல்ல. இன்னொரு வகையாக மனிதன் கொல்லப்படுவது எப்படி? அவனை பகைக்கிற யாராவது திட்டமிட்டு கொலை செய்வது. இஸ்ரேல் மக்களுடைய சமுதாயத்திலே கல்லறிந்து கொலை செய்தார்கள். இந்நாட்களிலே மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர்களையும் கூட கொலை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்த சர்ச்சைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கட்டளைப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்தத்தை காப்பதற்காக கர்த்தர் சில பாவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாய் கூறியிருக்கிறார். அவ்வாறு அந்த தண்டனைக்கு பாத்திரவான்கள் தப்புவார்கள் என்றால் அவர்களைப் போல இன்னும் பலர் தவறான வழிகளிலே நடப்பார்கள். எனவேதான் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதை பார்க்கிற ஜனங்கள் அவன் செய்த அதே பாவத்தை செய்யாமல் எச்சரிக்கையோடு இருப்பதற்கு அது உதவியாயிருந்தது. அருமையான சகோதரனை சகோதரியே, மனிதனுடைய சுபாவம் கர்த்தருக்கு தெரியும். எனவேதான் அவர் அதை கட்டளையாக கூறியிருந்தார். ஆனால் ஒருவன் மற்றொருவனை எந்தவித முன் விரோதமும் இல்லாமல் தற்செயலாக கொலை செய்துவிட்டால் அவனுக்கு பாதுகாவல் கொடுக்கப்பட வேண்டும். வேதத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற உதாரணம் தான், விறகு வெட்ட இரண்டு பேர் போகிறார்கள். ஒருவன் விறகு வெட்டும்பொழுது அந்த கோடரியின் இரும்பு பகுதி கலந்து மற்றும் ஒருவனை கொலை செய்து விடுகிறது. கொல்லப்பட்டவனுடைய சகோதரன், இதை யார் செய்ததென்று எனக்கு தெரியும், ஏதோ காரணமாகத்தான் அவன் செய்திருக்கிறான், நான் அவனை கொல்லுவேன் என்று எழும்புவான் என்றால், இந்த அடைக்கல பட்டணம் இல்லாமல் இருக்கும்பொழுது தவறுதலாக தன்னோடு வந்தவனை கொலை செய்தவன் தப்பிக்கொள்ள வாய்ப்பே இல்லை. எனவேதான் நோக்கமில்லாமல் ஒருவனை கொலை செய்தவன் தப்பி பிழைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் அடைக்கல பட்டணங்களை நிறுவினார். யோசுவா 20:4-6 வசனம் வரை பாருங்கள். அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்துக் கொண்டு தங்களுடைய குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொண்டதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கொடாதிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும், அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டுவோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். அருமையானவர்களே, இந்த அடைக்கல பட்டணம் என்ற காரியம் நமக்கு மேலான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார். வேதவசனம் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல, அவரே நம்முடைய அடைக்கல பட்டணம் என்றும் கூறுகிறது. இவரே ஆக்கியோன் இதை குறித்து சொல்லும்பொழுது, யார் யார் தங்கள் பாவ நிலைமையை உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சம்பாதித்த ரட்சிப்பானது உரித்தாகிறது என்று சொல்கிறார். அவரிடத்திலே அடைக்கலம் பெற்ற எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த தேவனின் நியாய தீர்ப்பிலே அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த குற்றம் யாருடையது என்று கேட்கும்பொழுது, முழு உலகமுமே குற்றவாளியாயிருக்கிறது. யூதர்களும் புறஜாதியினரும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனின் மரணத்திற்கு காரணமானவர்களாய் இருந்தபடினாலே குற்றவாளிகளாயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்குமே மீட்பை கொடுக்கும்படியாக நம்முடைய இடத்திலே அவர் தண்டிக்கப்பட்டார். அவருடைய சிலுவை பலியானது அடைக்கல பட்டணம் திறக்கப்பட்டதற்கு இணையாயிருக்கிறது. யார் யார் இன்றும் அவரை நம்பி அவரண்டே வருகிறார்களோ அவர்கள் நியாய தீர்ப்புக்கு விலக்கப்பட்டவர்களாக பாதுகாக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு யூதர்களை குற்றம் சாட்டுவது தவறானது. அவர் யூதர்களின் சிலுவையிலே அடிக்கப்படவில்லை, ரோமர்களின் சிலுவையிலேதான் அடிக்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறிந்ததற்கு யார் காரணம் என்று யாரை நாம் குற்றப்படுத்தினாலும் அதிலே பயனில்லை. எந்த ஒரு ஜனக்கூட்டமும் மற்ற ஜனக்கூட்டங்களைப் போலவே குற்றமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நாம் எல்லாருமே அதே நிலைமையிலேதான் இருக்கிறோம். நாம் எல்லாரும் பாவிகளே. தனது யூத சகோதரர்களுக்கு பேதுரு கொடுத்த இரண்டாவது செய்தியிலே இவ்விதமாய் கூறியிருக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3:17-18. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். வசனம் 20 பாருங்கள். உங்கள் பாவங்கள் நிவிருத்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்பொழுதும் புறஜாதி மக்களும் பாவிகளே என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், 1 Corinthians 2:6-8. அப்படியிருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. வசனம் 8, அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. இந்த வேத பகுதிகள் மூலமாக தேவன் இந்த உலகம் முழுவதையுமே இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு காரணராக பார்க்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் குற்றவாளிகள், ஆனால் நீங்கள் உடனடியாக என்னை பார்த்து கரம் நீட்டி நீயும் குற்றவாளி என்று சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவருடைய மரணம் ஒரு அடைக்கல பட்டணத்தை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்திவிட்டது. ஆசையோடு பாவமதில் அலை குத்திருந்தேனே, அன்புள்ள பிதா உன்னை அகன்று பிரிந்தேனே. மோசமதையேயலார் மற்றொன்றையும் காணாமலே கோஷமோடு தேந்தன புறத்திடால் தேந்தன் அடைக்கலம் அடைக்கலமே கேசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே. காயமதில் கெட்டரணம் போலவே பட்டுப்பட பாவமதில் மயக்கி உறங்கினேன்.
கெட்டவனை போவன ஊரினும் நியாயமே கிட்டி வந்தலரும் ஏழை பெஞ்சுதல் ஏழைய அடைக்கலம் அடைக்கலமே ஏசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே ஐந்து திருக்காயமும் சொந்துவும் எனது மன ஜலம் மகத்திலும் பந்தமியும் பாவி எந்த கெஞ்சிடும் கரத்தினை எந்த விதமும் தள்ளாமல் இதம் விடும் ஐய அடைக்கலம் அடைக்கலமே ஏசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே வருவோரை எந்த விதமும் தள்ளே என்று சொன்ன வாக்கரியில் எனக்கும் பங்கில்லையோ அன்புனது பக்கம் மதில் ஆயிருந்த கள்ளனுக்கு இன்று பரதிருப்பாய் என்றுரை தயாரில்லவோ அடைக்கலம் அடைக்கலமே ஏசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே அடைக்கலம் அடைக்கலமே திடநற்று பலனற்றும் அடியுத்தழும் ஏழைக்கு அடைக்கலம் அடைக்கலமே ஏசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அடைக்கல பட்டணமாகிய இயேசு கிறிஸ்துவண்டை நீங்கள் வந்திருக்கிறீர்களா? அங்கே உங்களுக்கு ஒரு பாதுகாவல் உண்டு. இத்தனை அருமையான ஒரு அதிகாரம் இது இல்லையா? இப்பொழுது நாம் யோசுவா 21 அதிகாரத்தை பார்க்க போகிறோம். லேவியர்க்கான பட்டணங்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம். மற்ற எல்லா கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு நிலப்பரப்பு கொடுக்கப்பட்டது. லேவியருக்கு எந்த ஒரு நிலப்பரப்பும் கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக மற்ற கோத்திரத்தார் மத்தியிலே இவர்களுக்கு என்று பட்டணங்கள் கொடுக்கப்பட்டன. இவர்கள் சகல மக்களுக்குள்ளேயும் சிதறியிருந்து பணிவிடை செய்ய வேண்டும். லேவி ஆசாரிய வம்சம். யோசுவா 21 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது லேவியரின் வம்ச பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய இளையாசாரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்தரருடைய கோத்திர பிதாக்களில் உள்ள தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து, நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவனுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள். கவனித்தீர்களா? அவர்கள் பட்டணத்தின் மத்தியிலே இருக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் ஆடு மாடுகளுக்காக அவர்களுக்கு வயல் நிலங்களும் வேண்டியதாயிருக்கிறது. அவர்கள் வாழ்வதற்காக 40 பட்டணங்கள் கொடுக்கப்பட வேண்டும். தான் முதல் பெர்சிபா வரை இந்த 40 பட்டணங்களும் எல்லா கோத்தரத்தார் மத்தியிலேயும் சிதறியிருக்கும். இப்பொழுது வாக்குத்தத்த பூமியை பகிர்ந்து கொடுத்தது நிறைவடைகிறது. பாருங்கள் யோசுவா 21 அதிகாரம் 43-44 வசனங்கள். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவருடைய சுற்றிலும் யுத்தமில்லாமல் இழைப்பார பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் தங்களுக்குரிய நிலப்பரப்பை கானான் தேசத்திலே பெற்றுக் கொண்டார்கள். இப்பொழுது இவர்கள் குடியிருக்கிற பகுதிகள் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததிலே ஒரு சிறிய பகுதிதான். மேலும் அவர்களுக்கு நிலப்பரப்பு வேண்டுமென்றால் அவர்களே சென்று சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வார்த்தை மாறவில்லை. அவர்கள் கால் மிதிக்கும் இடமெல்லாம் அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொண்டிருந்த இடங்களிலே எதிரிகள் இல்லை. எல்லாரும் இப்பொழுது சமாதானத்தோடு வாழ்கிறார்கள். இந்த நாட்களிலேயும் நாம் பெற்றுக்கொள்ளும் இளைப்பாறுதலானது மீட்பின் இளைப்பாறுதல். உண்மையாகவே அது நமக்கு தேவையான ஒரு இளைப்பாறுதல். பலவிதமான அழுத்தங்களின் காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அழுத்தங்களின் மத்தியிலே வாழ்கிறோம். ஒரு சாதாரண கிறிஸ்தவனுக்கு தேவையானது தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இளைப்பாறுதலுக்குள்ளே அவன் பிரவேசிக்க வேண்டும். நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை கற்றுக்கொள்ளும்போது யூத ஜனங்கள் சுதந்திரித்திருக்கிற தங்கள் தேசங்களிலிருந்து எதிரிகளை முழுமையாக வெளியேற்றவில்லை. ஏன்? அவர்களுடைய அவிசுவாசமே அதற்கு காரணம். ஜனங்கள் தேவனை விசுவாசியாதபடினாலும் அவருடைய வல்லமையை பயன்படுத்தாததினாலும் யோசுவாவும் அவர்களுக்கு தேவையான இளைப்பாறுதலை கொடுக்க முடியவில்லை. எபிரேயர் நிருபத்தை எழுதும் ஆக்கியோன் இஸ்ரேல் மக்களைப் போல அதே பாவத்தை நாமும் செய்யக்கூடாது என்பதை குறித்து நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். பாருங்கள், எபிரேயர் 4:9-11 வரை வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்ணாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். அருமையானவர்களே, நானும் நீங்களும் எப்படி இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? ஆம், விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். அது ஒன்றே ஒன்றுதான் நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வழி. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் ராஜாவாக அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். அவர் அவருடைய பட்டணங்களை புறக்கணித்தார். அவர் தனிப்பட்ட விதத்திலே ஜனங்களை அழைக்க ஆரம்பித்தார். மத்தேயு 11:28 நாம் என்ன வாசிக்கிறோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம் பிரியமானவர்களே, அவர் கொடுக்கும் இந்த இளைப்பாறுதல் மீட்பின் இளைப்பாறுதல். யோசுவா 21 நாம் பார்த்தது போல ஜனங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்தார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த இளைப்பாறுதல் அங்கே நிரந்தரமான இளைப்பாறுதல் அல்ல. ஆனால் இத்தனை நீண்ட தூரம் பிரயாணத்திற்கு பிறகு, வனாந்திரத்தின் வழியாக கடந்து வந்த பிறகு, அநேக யுத்தங்களுக்கு பிறகு தங்களுக்கு சொந்தமான இடங்களை அவர்கள் பிடித்துக் கொண்டு அங்கே குடியேறுவது எத்தனை அமைதலான ஒரு சூழ்நிலை! அந்த இடத்திலே பயிர் செய்து மரங்களை நட்டு கனிகளை சாப்பிடுவது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம் இல்லையா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு இளைப்பாறுதலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தபடியினாலே அவர் நமக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, அவரே நமக்கு பரிபூர்ண இளைப்பாறுதலையும் தருகிறவராயிருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து நம்முடைய பாவ சுமைகளை அவர் பாதத்திலே வைத்து அவர் கொடுக்கும் இலவசமான ரட்சிப்பை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் இளைப்பாறி மகிழ்வுடன் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கல பட்டணங்களை நீர் ஏற்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மக்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் வாக்குத்தத்த பூமியிலே குடியேறி இளைப்பாறும் காலத்தையும் அவர்களுக்கு கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கும் இன்றைக்கு உம்முடைய பாதத்திலே விசுவாசத்தோடு வரும்பொழுது இளைப்பாறுதலை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான அழுத்தங்களின் மத்தியிலே வாழ்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் உண்மையிலே வைக்க வேண்டிய விசுவாசத்தை வைத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். உலகத்தின் பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் உம்முடைய இளைப்பாறுதல் மாறாத இளைப்பாறுதலாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் இளைப்பாறுதலை நீர் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இளைப்பாறுதல் இல்லாமல் கவலையோடும் துக்கத்தோடும் யாராவது இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, உம்முடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலேயும் பூரண இளைப்பாறுதலை கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இந்த வாரத்திலே மீதமுள்ள நாட்களிலே உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். உம்முடைய வல்லமை அவர்களை தொடரட்டும். உம்முடைய இளைப்பாறுதல் பெற்றவர்களாக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த உதவி செய்யும். நீர் அவர்களுக்கு கொடுக்க விரும்பும் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ள முடியாதபடி அவர்கள் வாழ்க்கையிலே தடை ஏதாவது காணப்படுகிறதா என்பதையும் அவர்கள் சிந்தித்து பார்த்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you.
தோளில் பாரம் அழுந்த தூக்க பலம் இல்லாமல் தாழும் தத்தளிக்க விக்காப சோபம் நீரெங்கே சுமந்து போகிறேன் சிலுவையை நீரெங்கே சுமந்து போகிறேன்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி TWR தபால் பெட்டி எண் 134 திருநெல்வேலி 2 தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 1 தெசலோனிக்கேயர் 5:18